இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறவர், அவர்கள் மத்தியில் நான் உலாவி வருகிறவர், என் தேவன் சபையிலே உலாவி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன ஒரு விஷய தேவனுக்கு கரங்களை தட்டு யோசாகமா. எஸ் ஆமென். உங்களுக்கு நன்றி அப்பா, எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஆண்டவர், அவ்வளவு நல்ல ஆண்டவராய் அவர் இருக்கிறபடியினால் அவருக்கு கனம் உண்டாவதாக, அவருக்கு சபையிலே மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, மரணத்தில் இறங்கினவர்கள் கர்த்தரை துதிக்க முடியாது, தேவனை கனம் பண்ண முடியாது, அவருக்கு மகிமை செலுத்த முடியாது. ஆனால் நீயும் நானும் தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரம் தருணத்திலே கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு நாம் கனத்தை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. மௌனமாயிருக்கிற நேரம் அது வேறு, ஆனால் கர்த்தரை துதிக்க என்று சொல்லிவிட்டால் தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. உள்ளம் அதனால் நிறைந்திருக்கிற பொழுது வாயினால் தேவனுடைய துதி ஓடி வந்து கொண்டே இருக்கும். பாருங்க, நீரை போல வந்து கொண்டு இருக்கும். ஏனெனில் தேவன் என்னை அழிவிலிருந்து காப்பாற்றினார், மரணத்திலிருந்து காப்பாற்றினார். தேவன் நன்மை செய்திருக்கிறார், என்னை காப்பாற்றி இருக்கிறார். அதனால் அதை நினைக்க 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 உள்ளம் அதனால் நிறைகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு நம்முடைய நாவு அல்லாவிட்டால் நம்முடைய வாயை குறித்து கொஞ்சம் தேவ சமூகத்திலே நான் பார்க்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, தேவனை துதிக்கிறவருடைய வாயிலிருந்து வரக்கூடாதவைகள் வரக்கூடாது, தகுதி இல்லாதவைகள் வரக்கூடாது, தேவையில்லாதவைகள் வரக்கூடாது, அவசியம் இல்லாதவைகள் வரக்கூடாது. ஆகையினாலே கர்த்தரை துதிக்கிறவர்கள் தேவனை கனம் பண்ணுகிற அந்த வாயினாலே கனமுள்ளதாய், மரியாதை உள்ளதாய், சுத்தம் உள்ளதாய், நேர்மை உள்ளதாய், தேவனுக்கு பிரியமானவைகள் நம் வாயிலிருந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே சில காரியங்களை பார்த்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இருதயத்தை குறித்து பார்த்தோம், கண்களை குறித்து பார்த்தோம், இந்த நாளிலே வாயை குறித்து நான் பார்க்க ஒரு சில வார்த்தைகளை வாசித்து ஒரு சில சம்பவங்களையும் பார்த்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். யாக்கோப்பு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10, 11, 12 மாத்திரம் வாசிப்போம். அதற்கு பிற்பதாக சில வார்த்தைகளை அதிலே பார்த்து சீக்கிரத்தில் கடந்து நான் செல்ல விரும்புகிறேன். யாக்கோப்பு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம் 11, 12 வாசியுங்கள்.
துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான நீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓப்பான நீரூற்றும் தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது.
ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அநேக தடவைகள் நம் வாயினால் அநேகத்தை நாம் உடைத்து விடுகிறோம். அநேக தடவைகள் நம் வாயினால் அநேக ஆசீர்வாதங்களை உடைத்து விடுகிறோம். அநேக தடவை வாயினால் தேவனுக்கு விரோதமான காரியத்தை நாம் செய்து விடுகிறோம். அநேக தடவை தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை நம் வாயினால் செய்து விடுகிறோம். ஆனால் தேவனை துதிக்கிறவர்கள், கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்கு பிரியமானதை பேசவும் சிந்திக்கவும் செயல்படுத்தவும் வேண்டும் என்று சொல்லி யாக்கோப்பு எழுதுகிற பொழுது நமக்கு எழுதுகிறார். என்னவெனில் என்னவெனில் என்னவெனில், என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டிய விதம் இருக்கிறது, தேவ பிள்ளைகள் நடக்க வேண்டிய விதமும் இருக்கிறது. ஆகையினாலே இங்கே நீங்க பாத்தீங்கன்னு சொல்லினால், துதித்தலும் சபித்தலும் ஒரு உள்ளத்திலிருந்து வரல் ஆகாது. துதித்தலும் சபித்தலும் ஒரு உள்ளத்திலிருந்து வரல் ஆகாது. ஒரு வாயில் இருந்து கர்த்தரை துதித்துக் கொண்டு அதே விதத்திலே அதே நேரத்தில் எப்படியாகும்? அன்பானவர்களே, நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்துகிற பொழுது ஒன்று நான் சிந்தனைக்குள்ள இருதத்தில் கொண்டு வந்தேன். நாம் இன்னும் திருந்த வேண்டியவர்களாயிருக்கிறோம். நாம் இன்னும் மனம் திரும்ப வேண்டியவர்களாயிருக்கிறோம். நாம் இன்னும் எங்களை ஆராய வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆகையினாலே அன்பானவர்களே, கர்த்தரை துதிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? தேவனை துதிக்கிறவர்கள் சொற்ப நேரத்துக்கு தேவனை துதித்து விட்டு மிகுதி நேரத்துக்கு நமக்கு நினைத்தவைகளை நம் வாயில் பேச முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே துதிக்கிற ஒரு மனுஷன், தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷை, தேவனை கனம் பண்ணுகிற ஒரு மனுஷன், கர்த்தரை துதிக்கிற ஒரு மனுஷை தன் வாயினாலே தேவனுக்கு பிரியமானதை பேசுவது நல்லது. அதை தேவன் விரும்புகிறார். அன்பானவர்களே, ஆராதனையிலே எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறோம். எல்லாரும் உங்களுக்கு தெரியுமா, வேதம் சொல்லுகிறது நாவிலே ஆசீர்வாதமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறதா? நாவிலே தேவன் கொடுத்திருக்கிறார். ஆசீர்வதிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே அன்பானவர்களே, கர்த்தரை துதிக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவைகளை பேச வேண்டும். தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாளிலே நமக்கு விருப்பமானவைகளை, எங்களுக்கு சரியண்டு படுகிறவைகளை, நாம் நினைக்கிறவைகளை, அது ஓய்வு நாளை குறித்து பேசப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த ஒரு நாள் தான் கர்த்தரை துதிப்பதற்கு நாம் வருகிறோம். அந்த நாளிலையும் ஏண்டா பழியற்பாட்டில் இன்னும் பயங்கரமாக இருந்தது. அல்லேலூயா. தேவன் பழியற்பாட்டில் ஓய்வு நாளுக்கு கொடுத்த சட்ட திட்டங்கள் இன்றைக்கு நாம தொடக்கூட முடியாது. அவ்வளவு ஓய்வு நாள் அவ்வளவு பெரிதாக இருந்தது, பயத்துக்குரியதாக இருந்தது. ஓய்வு நாளிலே மரணங்கள் நடந்துவிடும். ஓய்வு நாளிலே கர்த்தர் இறங்கி விடுவார். ஓய்வு நாளிலே கர்த்தர் விசாரிக்க இறங்கி விடுவார். அவ்வளவுத்துக்கு ஓய்வு நாள் பரிசுத்தமாய் தேவ சமூகத்திலே வைக்கப்பட்டிருந்தது. பழியற்பாட்டிலே புதியற்பாட்டிலே பரிசுத்தமானது அலங்காரமான மொழியாக சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நமக்கு விருப்பமானதை பேசாதீங்க. அன்பானவர்களே, நான் சிந்தித்து பேசுகிறேன், நான் கொஞ்சம் யோசித்து பேசுகிறேன். நாம் இன்னும் மனம் திரும்ப இடம் உண்டு. நாம் இன்னும் கர்த்தர் பக்கம் திரும்ப இடம் உண்டு. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறவைகளை பேசி கர்த்தரை துக்கப்படுத்தி விடாத படிக்கு கர்த்தரோடு பக்கமாய் சாய்ந்திருப்பது நமக்கு நல்லது. அன்பானவர்களே, ஒரு மனிதன் வீட்டில் இருந்து எப்படி பேசுகிறானோ அதை வைத்துத்தான் ஒரு மனிதன் தேவ மனுஷனா இல்லையாண்டு சொல்லி நாம் கவனிக்க முடியும். இங்கே பலர் வருவார்கள், பலர் போவார்கள், பல வண்ணத்தில் பேசிக் கொள்வார்கள். ஆனால் நாம் வீடுகளில் இருக்கிற பொழுது மாற்றத்தில் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களா என்பதை கண்டுகொள்ள முடியும். அதை நீயே கண்டுகொள்ள முடியும். நான் வீட்டில் இருந்து என்ன பேசுகிறேன்? நான் தேவனை துதிக்கிற மனுஷன் அல்லவா? நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர் அல்லவா? தேவ பிரசன்னத்தை கனம் பண்ணுகிறவன் அல்லவா? நான் கர்த்தரை தேடுகிறவன் அல்லவா? நான் பேசுகிறது சுத்தமாயிருக்கிறதா? தேவனுக்கு பிரியமாயிருக்கிறதா? தேவன் அதை கவனிக்கிற பொழுது அதில் அவர் மகிழ்கிறாரா? அன்பானவர்களே, கடந்த முறை சொன்னேன், தேவன் பார்க்கிற விதம், அதில் என்ன ஒரு காரியத்தை சொன்னேன், நான் எதை பார்க்கிறோமோ அதன் அடிப்படையிலே நாம் பேசுகிறோம், அதன் அடிப்படையிலே நாம் முடிவுகளை எடுக்கிறோம், அதன் அடிப்படையிலே நாங்கள் நியாயம் பண்ணுகிறோம். ஆகையினாலே பார்க்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்கள் என்று சொல்லி சொன்னேன். இன்றைக்கு நாம் தேவனை துதித்து தகுதி இல்லாதவர்களை பேசாதிருப்போமாக. ஒரு தேவ மனுஷன் பேசுகிறதிலே ஒரு ஆறுதல், ஒரு சுகம், ஒரு பலம், ஒரு பக்தி விருத்தி இருக்க வேண்டும். அதுதான் தேவ பிள்ளைக்கு அழகு. அதுதான் தேவ பிள்ளை. கர்த்தரை துதித்துக் கொண்டு நாம் தகாத விதங்கள் பேசினால் அது தேவ பிள்ளைக்கு ஒத்தது அல்ல. அதைத்தான் யாக்கோபுவின் நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. எப்படி? ஒரே நீருட்டிலே, எங்கேயாவது உங்கள் கிணத்திலே இலங்கையிலே நல்ல தண்ணியும் கச்சை தண்ணியும் ஒன்றாக சேர்ந்து வந்ததை பார்த்திருக்கிறீர்களா? பார்த்திருக்கிறீர்களா? கொடுத்திருக்கிறீர்களா? ஒரே கிணத்திலே ஒரு கால் நல்ல தண்ணி வரும், ஒரு கால் கச்சை தண்ணி வரும். அப்படி வருமா? அப்படி இருக்கல் ஆகாது. நாம் தேவ பிள்ளைகள், கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். இன்னைக்கு நீங்கள் எவ்வளவு பேர் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்தீர்கள்? இந்த ஆராதனை முடிகிற பொழுது, நாம் கடந்து செல்லுகிற பொழுது என்ன பேசுகிறோம், என்னத்தை பேசுகிறோம், என்னத்தை சிந்திக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமாக அது இருக்குமா? அல்லாவிட்டால் கடந்த ஏழு நாட்களை பார்ப்போம். நான் கடந்த முறைகளையும் அப்படித்தான் பார்த்தேன் அல்லவா. கடந்த ஏழு நாட்களில் நான் பேசியது என்ன? அதில் எவ்வளவு தேவனுக்கு பிரியமானது, அதில் எவ்வளவுக்கு தேவன் கனம் பண்ணப்பட்டார், அதில் தேவன் எவ்வளவுக்கு மகிழ்ந்தார், அது எவ்வளவுக்கு தேவன் விரும்பினார். இதுதான் தேவ மனுஷன், இதுதான் தேவ பிள்ளைகள். தேவ பிள்ளைகள் என்பது வருஷத்தின் அடிப்படையிலே பார்ப்பது அல்ல, காலங்களின் அடிப்படையிலே கணக்கிடுவது அல்ல. நாம் கர்த்தரை துதிக்கிறோம், தேவனை கனம் பண்ணுகிறோம். அப்படியானால் தேவனுக்கு பிரியமானவைகள் சபையிலும் சரி, வீட்டிலும் சரி, சந்தியிலும் சரி, தேவனுக்கு பிரியமானவைகள் நம் வாயிலிருந்து புறப்பட வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். ஆகையினாலே நம்மை நாம் ஆராய்ந்து நம்மளை கண்டுகொள்வது மிகவும் 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 அவசியமே. ஆகையினால் நான் சொல்லுகிறேன், நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். அன்பானவர்களே, இது ஒரு கண்ணாடி என்று சொல்லுகிறார்கள். இது ஆவிக்குரிய ஒரு கண்ணாடி. இதை பார்க்கிற பொழுது என்னை பார்க்க முடியும். நான் எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறேன் என்பது இதிலே பார்த்தால் தெரியும். நான் எவ்வளவுக்கு தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறேன் என்பது இதிலே பார்த்தால் தெரியும். நான் எவ்வளவு பேசி கொட்டுகிறேன் என்பதை இதிலே பார்த்தால் தெரியும். ஆகையினால் தான் நாம் சொல்லுவதுண்டு, அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும், அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், அனுதினமும் இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்லுகிறது ஏனெனில், ஏனெனில் கர்த்தருடைய வேதத்தை நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய உள்ளான வாழ்க்கை அங்கே தெரிய வருகிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமானவர்களே, ஆகையினாலே துதித்தலும் சபித்தலும் நம்முடைய வாழ்விலே இருப்பது தகாதது. அப்படி என்றா சொல்லலாம், பிரதர், நாங்கள் சபிப்பதில்லையே, தகாதவைகளை பேசுவது. பக்தி விருத்தி, உங்களுக்கு தெரியுமா, ஒரு தேவ பிள்ளை பேசினால் அதில் மற்றவர்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும், ஆசீர்வாதம் அடைய வேண்டும், பலன் அடைய வேண்டும், கர்த்தரை நெருங்க வேண்டும். இதுதான் தேவனை துதிக்கிறவர்கள், கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் செய்ய வேண்டியது. ஹல்லேலூயா. எப்படியே இருந்தால் நாம் எடுத்த வார்த்தைகளை பார்க்க முடியாது. சீக்கிரமாக முதல் வார்த்தையிலிருந்து சீக்கிரமாக வாசித்து வாருங்கள். அதில் ரெண்டு குறிப்பை நான் குறிப்பிட விரும்புகிறேன்.
என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக் கூடியவனுமாயிருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவர்களை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நகர அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது.
எப்படி இருக்கீங்க பாருங்க, சரீரத்திற்கு நாக்கு எவ்வளவு மேன்மையானது, அல்லாவிட்டால் முக்கியமானது என்பதை இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாவு எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி, ஹல்லேலூயா. ஆறாவது வசனத்தை திருப்பி வாசிங்க.
நாவும் நெருப்புத்தான்,
நெருப்புத்தான்,
அது அநீதி நிறைந்த உலகம்,
அது அநீதி நிறைந்த உலகம். இது எனக்கு பிடிச்சுக்கொண்டது. இதை நான் வாசித்தேன், பல தடவை வாசித்திருக்கிறேன், பல செய்திகளை பார்த்திருக்கிறேன், பல செய்திகளை கொடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த பக்கத்துல கொஞ்சம் நிக்க நான் விரும்புகிறேன். நாவு சரீரத்திற்கு மிகவும் முக்கியம். சரீரத்தை கொளுத்தி விடும், வாழ்க்கையை கொளுத்தி விடும், உறவுகளை கொளுத்தி விடும், நல்ல அக்கியங்களை கொளுத்தி விடும். ஆனால் ஆனால் வேதம் சொல்லுகிறது அது அநீதி நிறைந்த உலகம். வேதம் சொல்லுகிறது தேவனை துதிக்கிற மனிதனுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் வரக்கூடாது. ஆனால் இங்க எழுதியிருக்கப்படுது எனக்கு அந்த அது மாத்திரம் பிடிச்சு அநீதி நிறைந்தது. எங்கே அநீதி நிறைந்திருக்கிறது? நாக்கில, வாயில. பிரியமானவர்களை, நாம் மனம் திரும்புவதற்கு இன்னும் இடம் இருக்கிறது. உணர்வுள்ள இருதயத்துக்காய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஜெபம் பண்ணிவிட்டு ஆராதனைக்கு வாங்க. வந்து ஒரு வார்த்தைக்கும் நம்மளோடு பேசாமல் திரும்பி போகக்கூடாது. ஆகையினாலே இன்றைக்கு என் வேதம் என்ன சொல்லுகிற தெரியுமா? அது அநீதி நிறைந்த உலகம் நாக்கை குறித்து பேசப்படுகிறது. அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காட்டையே கொளுத்தி விடுமாம். நாக்கு ஒரு பெரிய கப்பலை இயக்குகிறது, ஒரு சின்னொரு தகடு, அதற்கு நாக்கை ஒப்பிடுகிறார்கள். அதன் அர்த்தம் என்ன? வலிமை வாய்ந்தது. உங்க நாக்கினுடைய வலிமை உங்களுக்கு தெரியாது. இதுதான் அநேகருடைய பிரச்சனை. அநேக பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா? நம் நாக்கினுடைய வலிமை தெரியாது. அநேகத்தை உடைத்து விடும், அநேகத்தை சுக்கப்படுத்தி விடும், அநேகத்தை கத்தருக்கு பிரியமில்லாமல் பண்ணிவிடும். அதனாலே தான் வேதத்திலே யாக்கோப்பு சொல்லுகிறார், கத்தரை துதிக்கிறவர்கள் அப்படி இருக்கலாகாது. எப்படி இருக்கலாகாது? கசப்பும் இனிப்பும் வருகிற மாதிரி இருக்கக்கூடாது. இன்றைக்கு நல்லா இருப்போம், நாளைக்கு சரி, நாளைக்கு நல்லா இருப்போம், அடுத்த நாள் அப்படி, அதுக்காக இல்லை. எப்பொழுதும் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாகவே இருக்க வேண்டும். ஆகையினாலே நம்முடைய நாவில் இருந்து வருகிறவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க வேண்டும். மனுஷர்களுக்கு இரண்டாவது பிரியமாகட்டும். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் எனில், கர்த்தருக்கு அது பிரியமாயிருந்தால் மனுஷர்களுக்கும் அது பிரியமாயிருக்கும். இன்றைக்கு அநேக சொல்லுவார்கள், கர்த்தருக்கு அது சரி, கர்த்தர் அவர் சரி, அவர் செய்வார் அது சரி. இல்லை, கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அது மனிதர்களுக்கும் சரியாகத்தான் இருக்கும். ஆகையினாலே கர்த்தரை துதிக்கிற நம்முடைய வாயிலிருந்து, அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, உங்களை சிந்தியுங்கள், கர்த்தர் சமூகத்தில் மனம் திரும்புங்கள். எல்லாருடைய வாழ்க்கைகளையும் திரும்பி பார்த்தால் உங்கள் நாவினால் நீங்கள் உடைத்தவைகள் ஏராளம், உங்கள் நாவினால் நீங்கள் விட்ட கண்ணீர்கள் ஏராளம். அதனாலே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதிக்கிறவர்கள் அப்படி இருக்கலாகாது. நல்லதல்ல, ஹல்லேலூயா, நல்லதல்ல. தொடர்ந்து வாசியுங்கள், சீக்கிரமாக போகலாம், தொடர்ந்து வாசியுங்கள்.
நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும்.
இந்த பாருங்க, முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது என்ன தெரியுமா? நாம் முழு சரீரத்தை கரைப்படுத்தி யாக்கோப்பு எப்படித்தான் இந்த நாக்கு நாவை குறித்து சிந்தித்தாரோ எனக்கு தெரியல. வாசிங்க, அநேக இந்த ஊழியக்காரங்கள் பிரசங்க, இந்த நாக்கு வந்து வளவளண்டு கதைச்சு விட்டு போயிடுமா? அடி வாண்ட முழுத்திலும் இந்த பல்லு, இந்த சொண்டு எல்லாம் தான் அடி வேண்டுமா? அடிச்சு தொங்கிட்டு போறது எல்லாம் இந்த நாக்குக்கு இதுவரைக்கும் எதுவுமே நடக்காது. அது எப்படித்தான் இருக்கும் பாருங்க. சடப்பட்டு சடப்பட்டு வந்து பேசிட்டு என்ன ஒரு சொன்னா, நரம்பு இல்லாத நாவினால வரம்பு இல்லாமல் பேசாது, வரம்பே இருக்காது. சில பேருக்கு பேசுகிறது ஹொபியாக இருக்கு, நன்றாய் பேசிக்கொண்டே இருப்பார்கள், வளவளண்டு பேசிக்கொண்டே இருப்பார்கள், ஒன்றுமே சிந்திக்க மாட்டாங்க, பட படண்டு பேசிட்டு. இந்த பாருங்க, ஒன்றுமே தெரியாமல் பேசுகிறோம், பேசத்துக்கும் தெரிந்து பேசாமல் இருப்பது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. ஆகையினால் தொடர்ந்து வாசியுங்கள், வாசிக்கலாம்.
ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும்
வாழ்க்கையே அழித்து விடும். நாவு வாழ்க்கையே அழித்து விடும்.
நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷர் பாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் தேவனாகி பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட
பாருங்க, மேல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மிருகத்தையும் ஒரு மனுஷன் அடக்கி ஆண்டிடலாம். எல்லா மிருகத்தையும் ஏதோ ஒன்று பண்ணி கிண்ணி கட்டி கட்டி ஏதோ ஒன்று பண்ணிடலாம். ஆனா நாவை மாத்திரம் ஒருவனாலும் அடக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் இங்க யாக்கோபு எழுதுகிறார். ஒருவனாலும் அடக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, பல இடங்களில் சொல்லும், சிஸ்டர் பேசாம இருங்க, சிஸ்டர் பேசாம அழிச்சிட்டே இருப்பாங்க, பிரதர் பேசாம இருங்க, இப்ப இல்ல இல்ல அது பேசிட்டே இருப்பாங்க. ஒரு சூழ்நிலை பிரதர் பாருங்க, கொஞ்சம் பிறப்பா பேசாம இல்ல பேசிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு மிருகத்தை பிடிச்சி ரெண்டு அடி போடுங்க, அது பேசாம இருந்து எல்லாத்து கட்டியா போய் தட்டி போட்டுருங்க, அது பேசாம இருக்க முடியாது. ஆனா நாவு என்பதை வேதம் என்ன சொல்லுகிறது? அதை அடக்கிறது சரியான கஷ்டம் பாருங்க. ஆனால் தேவன் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? ஆண்டவர் என்ன, துதிக்கிற வாய் அப்படி இருக்கலாகாது, கர்த்தரை கனம் பண்ணுகிற வாய் அப்படி இருக்கலாகாது. ஆகையினாலே நான் முதல்ல இருதயத்தை குறித்து பார்த்தேன், பிறகு கண்ணை குறித்து பார்த்தேன், எப்பொழுது நாவை அல்லாவிட்டால் வாயை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இதை இப்படியே வைப்போம், இல்லையெனில் நான் பார்த்து எடுத்த வார்த்தைகள் நான் பார்க்க முடியாது. யாக்கோபு முதலாவது அதிகாரம் 26-27 வாசியுங்கள். இங்கே நாம் பார்த்தது துதிக்கிற வாயை குறித்து. ஒரு துதிக்கிற மனுஷன் எப்படி இருக்க வேண்டும்? அப்படி இருக்க ஆகாது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இதுக்கு முதல்ல நான் நாவை குறித்து பேசியிருக்கிறேன், இந்த வண்ணத்தில் நான் பேசவில்லை. வாசியுங்கள் தொடர்ந்து. யாக்கோபு முதலாவது அதிகாரம் 26-27.
ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும்.
பாருங்க, ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன் தன் நாவை அடக்குகிறவனாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் எல்லாரும் தேவ பக்தி உள்ளவர்களா? முதல்ல நாம் பார்த்தது என்ன தெரியுமா? துதிக்கிற மனுஷனுடைய வாய். இப்பொழுது நாம் தேவ பக்தி உள்ள மனுஷனுடைய வாய். நாம் எல்லாரும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொன்னபடினால் தான் இங்கே நாம் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். கர்த்தரை கனம் பண்ண, கர்த்தரை ஆராதிக்க நாம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் அல்லவா? வேதம் என்ன சொல்லுகிறது? அதை திருப்பி வாசியுங்கள்.
ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும்.
திக்கற்ற
பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது.
அது பக்தி குறித்து பேசப்படுகிறது. ஆனால் மேலே என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி என்று சொல்லுவானே. ஆனால் நாம் எல்லாரும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று தான் பேசுகிறோம். விசுவாசிகள் என்றால் கர்த்தரை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அதன் அடுத்த பக்கம் நாம் பக்தி உள்ளவர்கள், நாம் தேவனை கனம் பண்ணுகிறவர்கள். ஆனால் இங்க என்ன சொல்லப்படுகிறது? அப்படி ஒருவன் சொன்னா அவன் தன் நாவை அடக்குகிறவனாக இருக்க வேண்டும். அந்த மனுஷன் அந்த தேவ ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியத்தை எவராக இருந்தால் நாவை நாம் அடக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். அது நமக்கு சுகம், அது நமக்கு ஆசீர்வாதம். ஆகையினாலே தேவ பக்தி உள்ளவர்கள் நாம். அப்படியானால் நம் நாவை அடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நான் சிந்திக்க பேசுகிறேன், ஒரு செய்தியை நான் உங்களுக்கு பேச வரவில்லை. நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம், நாம் கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டியது அனுதினமும் அவசியம். ஆகையினால் அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பக்திமான்களாய் இருக்கிறோம், தேவனை நேசிக்கிறவர்களாய் இருக்கிறோம், கர்த்தரை கனம் பண்ணவர்களாய் இருக்கிறோம். அப்படியானால் நாவை நாம் அடக்கிறவர்களாக இருக்கவே. சில பேர் சொல்லுவார்கள், நியாயம் சரி பிள்ளை அதை பேச வேண்டும். இந்த பாருங்க, எந்த மனுஷனும் தன் நாவை அடக்கிறானோ அந்த இடத்திலே கர்த்தர் நியாயத்தை விசாரிப்பார். எந்த மனுஷன் தன் நாவை திறக்கிறானோ அப்பொழுது கர்த்தர் தன் நாவை அவரது வாயை மூடிக்கொள்வார் என்பது வேதத்தில் தாராளமான சத்தியங்கள் இருக்கிறதே. நாமும் நம் வாழ்விலே பார்த்ததென்று கூட நாம் சொல்லலாம். நம் வாழ்விலே சில சந்தர்ப்பங்களை அனுபவித்திருக்கிறோம். பேசாமல் இரு, கர்த்தரை நோக்கிப்பா. கர்த்தர் வருகிற பொழுது எல்லாம் சரியாக்கப்படும். தெரியுமா, நம்முடைய காதுகளும் அநேகத்தை கேட்கிறது. ஆனால் இந்த பக்கம் போட்டு அந்த பக்கத்தால் எடுத்து போயிடு, போ பண்டு போயிடு. இதனால ஒரு நன்மை உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை. அன்பானவர்களே, தேவனை நேசிக்கிறதை, தேவ பக்தியை, கர்த்தருடைய ஆராதனையை உடைக்கத்தக்கதாக எது வந்தாலும் தூக்கி எறிந்து விடுங்க. எனக்கு தெரியும், ஒரு சிலதை கேட்டுவிட்டு ஆராதனைக்கு வராதவர்கள் இருப்பார்கள். ஒரு சிலதை கேட்டுவிட்டு கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் இருப்பார்கள். ஒரு சிலதை கேட்டுவிட்டு அவர்கள் பேசிவிட்டால் கர்த்தரை கனம் பண்ணாமல் இருப்பார்கள். இவைகள் எல்லாம் முதிர்ந்தவர்களுக்கும் வளர்ந்தவர்களுக்கும் அழகில்லாதது. வளர்ந்து சொன்னால் அது நடத்தைகளை நாம் அதை காண்பிக்க வேண்டும். ஐயா, நான் 10 வருஷம் தேவனோடு நடக்கிறேன், நான் 20 வருஷம் தேவனோடு நடக்கிறேன், நான் 25 வருஷம் தேவனோடு நடக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமாய் நான் நடந்து கொள்ள விரும்புகிறேன். பேசத்துக்கு பேசுகிறதை பொழுது சிந்திக்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசினார். நியாயம் விசாரிச்சாரா ஆண்டவர்? சிலுவை விட்டு இறங்கி வந்தாரா? கூப்பிடு எல்லாரையும் சொன்னாரா? விசாரிக்க போறேன் சொன்னாரா? இல்லை, அவருக்கு தெரியும். அவர் பெருமனம் உள்ளவர். அவர் சொன்னார் மன்னியும் என்று, அவர் போய்விட்டார். ஆனால் நாமோ என்ன செய்கிறோம் தெரியுமா? ஏதோ பெரிய காரியத்தை நடத்தி ஐயா ஆக மிஞ்சினா 80 வருஷம் தான். இதுக்குள்ள மனுஷன் படுற பாடு பெரிய பாடு, பெரிய பாடு. நான் சிந்திப்பதுண்டு, நம்முடைய வயசை போட்டுட்டு கணக்கு போய் இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது, நம்ம குறிச்சு ஜோசிக்க இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது, கொஞ்சம் நாள் தான் இருக்கப்பா. இதுக்கு இல்ல சரி என்றதா, அப்படி என்றதா, அவர் சரி என்றதா, இவர் சரி என்றதா? நாளே நாள் நம்மிடத்திலே இல்லை. என்னிடத்தில் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்வு புல்லு கோப்பாய் இருக்கிறதா? புல்லு மரத்துக்கல்ல, புல்லு வருகிறவர்களோடு போய்விடும். தண்ணி அடிச்சாலும் அது போயிடும், காத்தடிச்சாலும் அது போயிடும், வெயில் அடிச்சாலும் கருகி போய்விடும். மனுஷன் போனா அதை நசிச்சுட்டு போயிருவான். பொல்லுக்கு நம் வாழ்வு. வேதம் தான் அதையும் சொல்லுகிறது, அதையும் வேதம் தான் சொல்லுகிறது. ஆகையினாலே தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய பக்தி வீணாயிருக்கும். அன்பானவர்களே, சிந்திங்கள், எங்கள் பக்தி வீணாக இருக்கிறதா? நம்முடைய பக்தி வீணா இருக்கிறதா? முதல்ல தேவனை துதிக்கிறவருடைய இருதத்தை வாயை குறித்து பார்த்தோம். இப்பொழுது பக்திமான்களுடைய வாய், நாம் கர்த்தர் பக்கம் அனுதினமும் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், கர்த்தர் பக்கம் சாய வேண்டும். அன்பானவர்களே, வாழ்விலே, ஆவிக்குரிய வாழ்விலே அனுதினமும் முன்னேற்றம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்விலே கர்த்தரோடு அனுதினமும் நாம் இணைய வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் பேசுகிறதிலே மற்றவர்கள் மகிழத்தக்கனவையாய் பேசுங்கள். நீங்கள் பேசுவதிலே மற்றவர்கள் சந்தோஷம் அடி பேசுங்கள். அது நமக்கும் ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம். அதனாலேதான் நான் முதல்ல சொன்னேன், இது கண்ணாடி, இதை பார்க்கிற பொழுது என் வாழ்வு எனக்கு தெரியும், நான் தேவ பக்தி உள்ளவனா. என் நாவை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் இன்னும் ஒரு வசனத்துக்குள்ளே போவோமா? சங்கீதம் 15வது அதிகாரம். நேற்று நாள்ல இதை வாசித்த பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹல்லேலூயா. 15வது அதிகாரம் முதல் 3 வசனங்களையும் வாசியுங்கள். 15 முதல் 3 வசனங்கள்.
கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான்.
அப்படியே இருக்கட்டும். முதல் வசனத்தை திருப்பி வாசிங்க.
கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்?
சமூகத்தில் வாசம் பண்ணுகிறவன், தேவனுடைய சமூகத்தை ருசிக்கிறவன் அவன் நாவினால் புறங்கூறாதவனாக இருக்க வேண்டும். இது எத்தனை தடவை நாம் வாசித்திருக்கிறோம், எத்தனை தடவை நாம் வாசித்திருக்கிறோம். நேற்று நாளில் இருந்து ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்தில் இல்லையா நாம் நிற்கிறோம், நாம் தேவ சமூகத்தில் இல்லையா இருக்கிறோம், நாம் ஆராதனைக்கண்டி எங்கே வருகிறோம், எங்கே வருகிறோம்? ஏதோ ஒரு பழைய காலத்தில் இருந்து ஆலயத்தில் கட்டடத்தை பார்க்கவா வருகிறோம்? தேவ சமூகத்தை நாம் வாசம் பண்ண, தேவ பிரசன்னத்தை நாம் ருசிக்க, தேவனுடைய வார்த்தையை நாம் கனம் பண்ண நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் என்ன கேளுங்க? நான் என்று தான் சொல்லுவேன். நான் தான், எனக்கு பிறகுதான் மற்றவர்கள், நீங்கள்தான் எனக்கு பிறகுதான். நான் தான் கர்த்தருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிறவன். யாரும் பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண முடியும்? பரிசுத்த ஸ்தலம், பழைய பாட்டிலே பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நாம் நிறைய பார்க்கலாம். சும்மா ஒருவரும் கை வைக்க முடியாது, சும்மா ஒருவரும் வந்து போக முடியாது. ஓய்வு நாள் என்று சொல்லி சொன்னால் ஆடு மாடுகள் கூட சும்மா அங்கங்கே அறிய முடியாது. எனக்கு விருப்பம் பழைய பாட்டு ஓய்வு நாளை குறித்து பார்ப்பதற்கு. பழைய பாட்டு ஓய்வு நாளுக்கும் புதிய பாட்டு ஓய்வு நாளுக்கும் இருக்கிற வித்தியாசம், பழைய பாட்டில் பரிசுத்தத்தை உச்சரிப்பதற்கே கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை உச்சரிப்பதற்கு அவர்கள் பயப்படுவார்கள், அவ்வளவுக்கு தேவ பிரசன்னம் நிறைந்தது. இன்னைக்கு நமக்குள்ளேயே கர்த்தர் இருக்கிறார், நமக்குள்ளேயே தேவன் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஓய்வினால எப்படி பார்க்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம், எப்படி செயல்படுத்துகிறோம் என்பதை அன்பானவர்களே, இந்த கண்ணாடியில் பார்த்து நம்மளை ஆராய்வது நமக்கு நல்லது. சிந்தியுங்கள், உங்கள் இருதயங்கள் உணர்வுள்ளதா இருப்பதாக, உங்கள் இருதயம் உணர்வுள்ளதா இருப்பதாக. கர்த்தாவே, யாரும் கூடாரத்தில் தங்க முடியும் சொல்லுங்கள். இன்னைக்கு எல்லாரும் கேட்டா, நான் தான், நான் தான், நான் தான், நான் தான், நான் தான் தேவ சமூகத்தில் இருக்கிற மனுஷன், நான் தான் முதலாவது ஆள், நான் தான், கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார், கர்த்தர் என்னோடு தான் நடத்துகிறார், கர்த்தர் என்னை தான் கனம் பண்ணுகிறார். ஆனால் 2வது வசனத்தை வாசிங்க.
நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும்.
இப்ப எப்படி இருக்கட்டும், தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிற மனுஷன் தன் நாவினால் புறங்கூற மாட்டான். சரியா? வாசிக்கிறது எல்லாம் எழுதித்தானே இருக்குது. அப்படியானா நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிறோம், வீட்டிலே ஜெபம் பண்ணுகிறோம், வீட்டிலே கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆராதனிலே கர்த்தரை துதிக்கிறோம், தேவ பிரசன்னத்தை பயபக்தியோடு நாம் கனம் பண்ணுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உன் நாவினால் கர்த்தருடைய சமூகத்திலே வாசம் பண்ணுகிறவர்கள் தங்கள் நாவினால் புறம் கூற மாட்டார்கள். புறங்கூறுதல் தேவ பிள்ளைகளுக்கு அழகல்ல. என்ன பாருங்க, ஏதோ ஒரு நாக்கை குறித்து பேசினேன்னு சொல்லி எடுத்துட்டு போகாதீங்க. ஏதோ தாசன் பிரதர் பேசாதீங்க, கொஞ்சமா பேசுங்க ஒரு செய்தி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போகாதீங்க. உணருங்கள், மனம் திரும்புங்கள், உணருங்கள், உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்க உணருங்கள். தேவ சமூகத்தில் இருப்பதற்கென்று சொல்லி சில காரியங்கள் நமக்கு இருக்கிறது. அன்பானவர்களே, யார் தேவனோடு உறவாடுவது, யார் தேவனோடு பேசுவது, யார் தேவனை கனம் பண்ணுவது, யார் தேவனுடைய வார்த்தையை கேட்பது, யார் தேவனோடு பேசுவது என்று சொன்னால், அவன் தன் நாவினால் புறங்கூறாமல் இருக்கிற ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷியாய் அவன் இருக்கிறான். ஹலலுயா, ஹலலுயா. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கைகளை திரும்பி பாருங்கள், உணர்வுள்ளவர்களாய் திரும்பி பாருங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க, உங்களுக்கு நன்மை உண்டாக, உங்களுக்கு தெரியுமா அநேக நன்மைகளை உடைத்தது நம்முடைய நாவுகள் என்பதை நமக்கு நன்றாய் தெரியும். நீங்க கேளுங்க, நாம் இத்தனை வருஷம் வருகிறோம், நான் பேசின வார்த்தைகள் எல்லாம் சரியாகவா இருந்தது? நான் பேசிய வார்த்தைகள் எல்லாம் சரியா இருக்குமா? கர்த்தாவே, அவர் என்னை மன்னிப்பாராக. தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வருகிறோம், கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வருகிறோம், தேவனை ஆராதிக்க வருகிறோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வருகிறோம். அந்த மனுஷனுடைய வாய் அது புறங்கூறாமல் இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டியதை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அநேகர் அதை கற்றுக்கொள்வதில்லை, அநேக தேவ பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்வதில்லை. கர்த்தரிடத்தில் எதை தெரியப்படுத்த வேண்டுமோ அதை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். தேவ சமூகத்தில் வீட்டில் இருந்து சவம் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்துங்க. கர்த்தரதை விசாரித்து கர்த்தரதை சரிப்படுத்துவார், கர்த்தரதை கொண்டு செல்லுவார். இந்த பாருங்க பிரதர், ஜபம் பண்றேன், ஜபம் பண்றேன், ஜபம் பண்றேன். அநேக காரியங்கள், அநேகர் ஆசீர்வாதத்துக்காய் கூடி ஜபம் பண்ணுவார்கள், ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஜபம் பண்ண மாட்டார்கள். என்ன, தாங்களே பேசிக் கொள்வது, தாங்களே ஏதாவது கதைத்துக் கொள்வது நல்லதல்ல, நல்லதல்ல. கேட்பதற்கு ஆயத்தமாக இருங்கள், பேசுவதற்கு கொஞ்சம் தாமதமாக இருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பேசிவிடலாம், பேசின வார்த்தைகளை நாம் திருப்பி எடுக்க முடியாது. பேசலாம், பேசின வார்த்தைகளை யாரும் நாம் திருப்பி எடுத்து விட முடியாது. ஆகையினாலே நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள், பக்தி உள்ளவர்கள், கர்த்தரை துதிக்கிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்திலே வாசம் பண்ணுகிற நீங்கள், நான் புறங்கூறாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவராக இருப்பது நமக்கு நல்லது, நமக்கு தனிப்பட்ட விதத்திலே நல்லது. ஏன், நான் தேவனோடு வாழ வேண்டும், நாம் தேவ பிரசன்னத்தில் நிற்க வேண்டுமே. பழைய ஏற்பாடு மாதிரி இன்றைக்கு புதிய ஏற்பாடு இந்த நாள் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நீங்கள் சிந்தியுங்கள். பழைய ஏற்பாடு ஓய்வு நாளை போல இந்த நாள் இன்றைக்கு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நானும் கூட இன்றைக்கு தேவன் இறங்கி வருகிறார் என்று சொல்லி வையுங்கள். பழைய ஏற்பாட்டிலே அப்படித்தான் நடந்தது. தேவன் இறங்கி வருகிறதை ஜனங்கள் பார்ப்பார்கள், மேகம் இறங்கி வருகிறதை ஜனங்கள் பார்ப்பார்கள். இன்னைக்கு வந்து அன்றைக்கு ஜனங்கள் பயப்பட்டார்கள். இருக்கட்டும், நாம் தொடர்ந்து போவோம், அடுத்தது வாசிப்போம். நாமல் எண்ணாகமும் 12 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து சீக்கிரமாக வாசிப்பீர்களா? 2 வசனத்திலிருந்து சீக்கிரம் வாசிங்க.
மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மீரியாமை நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொற்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார்.
இப்ப 7வது வசனத்திற்கு திருப்பி வாசிங்க.
என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன்.
இந்த செய்தி, இந்த பக்கத்தை குறித்து நான் பல தடவை பிரசங்கித்திருக்கிறேன். முறை நான் வாசித்த பொழுது, சிந்தித்த பொழுது ஒரு விதம் ஒன்று இருந்தது. என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, நாம் எல்லாரும் பார்ப்பதுண்டு, மோசே என்றதினால் தேவன் இறங்கி வந்தார் என்று சொல்லி நாம் பார்ப்பதுண்டு, மோசே என்று சொல்லி. ஆனால் தேவன் என்ன தெரியுமா சொன்னார், அவன் உண்மை உள்ளவன், அதனால நான் இறங்கி வந்தேன். விளங்குறதா? மோசே என்கிறது ஒன்று, உண்மை உள்ளவன் என்பது என்னும் ஒன்று. நான் சிந்தித்த பொழுது, இதை வாசித்த பொழுது நான் ஒன்றை கண்டுகொண்டேன், உண்மை உள்ள எந்த மனுஷனுக்கும் தேவன் இறங்கி வருவார். ஆனால் உண்மை உள்ள மனிதர்கள் பேசாமல் இருப்பார்களா? மோசே என்பதனால தேவன் இறங்கி வரவில்லை. ஏனெனில் அதை திருப்பி வாசியுங்கள்,
கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள்.
இங்க பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, மோசையை குறித்து மாத்திரமா பேசினாங்க, எங்களை குறித்து பேசவில்லையான்னு சொன்னால் அவர்களோடும் தேவன் பேசினார். விளங்குதா? அவங்க சொல்றாங்க எங்களோடும் மோசே பேசினார், மோசையோடும் தேவன் பேசினார். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், மோசே உண்மை உள்ளவன். இவங்களை குறித்து அவர் சொல்லலையே. ஆரோனை குறித்து மீரியாமை குறித்து தேவன் அதை சொல்லி இருக்கலாமே. அதுல என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது சொல்றார் மோசே அவன் உண்மை உள்ளவன். தொடர்ந்து வாசிங்க,
கர்த்தர் அதை கேட்டா மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம்
உள்ளவனாயிருந்தான்.
சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மீரியாமை நோக்கி, நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். மூன்று பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தார், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொற்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன்.
இங்க ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. ஒன்று, ஆண்டவர் சொல்ற நீ தீர்க்கதரிசியாக இருக்கலாம், ஆனா தீர்க்கத்துக்கு முன்பாக உண்மை மேலோங்குகிறதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அவர் சொல்ற நாங்க தீர்க்கதரிசி, நீங்க தீர்க்கத்தை உரைக்கலாம், ஆனால் மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ஹல்லேலூயா! எனக்கு பிரியமானவர்களே, உண்மையுள்ள எந்த மனுஷனுக்கும் தேவன் இறங்கி வருவதை எவராலும் தடுக்க முடியாது. அது நீயா இருக்கலாம், அது நானா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாய் உண்மையோடு பயபக்தியோடு நாம் இருப்போமையானால் தேவன் இறங்கி வருகிறவர். தேவன் இறங்கி. ஆனால் மீரியாம் ஆரோன் என்ன செய்தார்கள் தெரியுமா, அந்த மனுஷனுக்கு விரோதமாய் பேசினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். உண்மையுள்ள மனுஷர்களுக்கு விரோதமாய் பேசாதீங்க, உண்மையுள்ள விசுவாசிகளுக்கு விரோதமாய் பேசாதீங்க, உண்மையுள்ள ஊழிய குடும்பங்களுக்கு விரோதமாய் பேசாதீங்க. உங்கள் நாவை அடக்குவது உங்களுக்கு நல்லது. அது நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும். ஏன், ஆண்டவர் உண்மையை கனம் பண்ணுகிறவர். உண்மை உள்ள ஒரு மனிதனுக்காய் தேவன் இறங்கி வருகிறவர். பாருங்க, நம்மளோட ஆண்டவர் பேசலாம். ஏன்னா மீரியாம் ஆரோனை பார்த்து என்ன சொல்ல, நீங்க மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்க. அப்ப ரெண்டு பேரோட ஆண்டவர் பேசினார், நீங்க வாங்க. என்னோட ஆண்டவர் பேசலாம், உன்னோடையும் ஆண்டவர் பேசலாம், ஆனால் உண்மை உள்ளவனா இருக்க வேண்டுமே, அது வேற. இன்றைக்கு நான் பேசுகிற வார்த்தைகளூடாக கர்த்தர் உங்களோடு பேசலாம், ஆனால் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே. உண்மை உள்ளவனுக்கு தேவன் இறங்கி வருவார். அதான் எங்களுடைய நம்பிக்கை. நாங்கள் செய்கிற காரியங்கள், நாங்கள் ஓடுகிற காரியங்கள், நாங்கள் பேசுகிற காரியங்கள், நாங்கள் நடத்துகிற காரியங்கள், நாங்கள் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் தேவன் எங்களுக்காக ஏதாவது செய்வார். தேவன் எங்களை கைவிட மாட்டார். தேவன் எங்களை நடத்துவார். தேவன் எங்களை கொண்டு செல்வார். அன்னைக்கு இருந்த மீரியாங்கள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்னைக்கு இருந்த ஆரோன்கள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அதே ஆண்டவரும் இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்துவிடவில்லை, மறந்துவிடவில்லை. ஆகையினால் உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் இறங்கி வந்து பதிலளிப்பார் என்பதை அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்கள் இருதயத்தில் கொண்டு செல்லுங்கள், கொண்டு செல்லுங்கள். இன்னைக்கு அநேகர் சொல்லுவார்கள், நான் உண்மையாய் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஏன், எனக்கு ஏன், எப்படி எனக்கு ஏன் நடந்தது. பேசாமல் இரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பேசாமல் இரு, கர்த்தர் நடத்தி செல்வார். பேசாமல் இருப்பா, இரு, கர்த்தர் தன்னுடைய பிள்ளைடைய காரியத்திலே நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். உன் காரியத்தில் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர் அவைகளை விசாரிக்கிறவர். ஆகையினால் பேசாமல் கர்த்தரை சாய்ந்து கொள்ளுங்கள், சாய்ந்து கொள்ளுங்கள். எப்படியான சூழ்நிலைகளே காரியங்களே ஜனங்கள் தேவ பிள்ளைகள் சாய்றது மனிதர்கள் மேலே. நான் உங்களுக்கு சொல்லுகிறது உணர்வுள்ள இருதயத்தோடு எடுத்து செல்லுங்கள். நீங்கள் சாய்ந்தால் அது கர்த்தர் மீதாக இருக்க வேண்டும், வேற யாரும் மேலே அல்ல. நாம் யாரில் சாய்ந்திருக்கிறோம் என்பது நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மீது சாய்ந்து கொள்ளுங்கள், அது நமக்கு நல்லது. ஹலலோயா. ஆகையினாலே மோசேனுடைய காரியத்திலே நான் யோசித்தேன், மோசே மோசே மோசே, ஒரு ஊழியக்காரன் அவன் நடந்து வருகிறான் கொண்டு வர, ஆனால் ஆண்டவர் உண்மைக்கு முதலிடம் கொடுத்தார். ஏன், மற்றவர்களும் ஊழியர்கள் தானே, மீரியா ஊழியக்காரி தானே, ஆரோன் ஊழியக்காரன் தானே, ஆனால் ஆண்டவர் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்லுகிறார், அவன் உண்மை உள்ளவன். தீர்க்கதரிசிகள் பேசுறாங்க அது இருக்கட்டும், ஆனா மோசே உண்மை உள்ளவன், உண்மைக்கு தேவன் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, உன் வாழ்வு என் வாழ்வு தேவனுக்கு முன்பாய் உண்மையாக இருந்தால் நலமாய் இருக்குமே. நீயும் நானும் ஊழியம் செய்கிறபடியினாலே உண்மையுள்ள ஊழியர்களை குறித்து குற்றம் அடிக்காம இருப்பது நமக்கு நல்லது. நாம ஊழியம் செய்யலாம், நல்ல ஊழியம் செய்யலாம், ஆனால் சில விஷயத்தில் நாம் பொறுமையாக இருப்பது நல்லது, சில காரியத்தில் அமைதியாக இருப்பது நல்லது. தெரியுமா, அநேக பிரச்சனைகளுக்கு அமைதி இல்லாததான காரணமே நம்முடைய ஓட்டங்களிலேயே, நம்முடைய நடத்தைகளிலேயே, நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம கண்டுகொண்டது அமைதி இல்லாததுதான் அநேக காரியத்துக்கு காரணம். மோசேயை குறித்து என்ன தெரியாது, பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் மௌனமாக இருக்கிறான். ஒரு உன்னதமான ஊழியக்காரன் மோசே, யாரு ஒரு உன்னதமான ஊழியக்காரன், எடுத்துக்காட்டான ஒரு ஊழியக்காரன் விளங்குறதா, தேவ மனுஷன், தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன். அன்பானவர்களே, தேவன் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் இவைகள் இருந்தால் நலமாயிருக்குமே, உண்மை. இன்னைக்கு நாம் இங்கே இருந்து கண்ணை மூடிக்கொண்டு அந்த பிரதர் சொன்னாரா, அது உண்மையாகத்தான் இருக்கும், அந்த சிஸ்டர் சொன்னாவா, அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று எங்களால் சொல்ல முடியுமா? அப்படி அந்த சிஸ்டர், அது உண்மையே தான் நான் சொல்றேன். ஏனெனில் மோசே தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ள ஒரு மனுஷன், கர்த்தருடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ள ஒரு மனுஷன். அப்பா புதிய பாட்டிலே நாங்கள் பார்த்தோம், கொஞ்சத்தில் உண்மையாயிருக்கிறவன் ஆண்டவரின் ராஜ்யத்திலே வா என்று சொல்லி அழைத்தார். கொஞ்சத்தில் உண்மையாயிருக்கிறவன், நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்விலே, நமக்கு கொடுக்கப்பட்ட சபை வாழ்விலே நாம் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நலமாயிருக்குமே, எவ்வளவு நலமாயிருக்கும். தேவன் இறங்கி வருவார், தேவர் உன்னிடத்தில் இறங்கி வருவார், உன்னோடு தேவன் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நான் மோசேயை குறித்து பேசவில்லை இங்கே, நான் உண்மையை குறித்து பேசினேன், உண்மையை குறித்து பேசினேன். ஏனெனில் மோசேயை போன்ற ஊழியர்கள் தான் ஆரோனும் மீரியாமும். ஆனால் தேவன் அவர்களை பார்த்து என்ன சொன்னார், மோசே உண்மை உள்ளவன். அப்படி என்ன, ஏன் மீரியாமை குறித்து பேசவில்லை, ஏன் ஆரோனை குறித்து பேசவில்லை, எனக்கு தெரியாது. ஆனால் அவரிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே உண்மை உள்ளவன், எனக்கு தெரியாது, ஆனால் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உண்மை உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் மௌனமாயிருப்பார்கள். உண்மை உள்ள தேவனுடைய மனுஷர்களுக்கு விரோதமாய் நாம் பேசாமல் இருப்பது நமக்கு நல்லது. அப்படி நாம் பேசினால் கர்த்தர் அதை விசாரிப்பார். அது நானாயிருக்கட்டுக்கு நீனாயிருக்கட்டு, வேதம் சொல்லுகிறது தீர விசாரியாமல் பேசக்கூடாது, தீர விசாரணை செய்ய வேண்டும். அடுத்தது சங்கீதம் 15 நாங்கள் பார்த்தோம், அதில் அயலார்கள் சொல்லுகிறது, சபையில் இருக்கிற ரெண்டு பேர் சொல்லிவிட்டு அதை அலட்டி கொண்டு தெரியக்கூடாது, தீர விசாரிக்க வேண்டும். உண்மையா, உண்மையாக நடந்ததா, பேசப்பட்டதா, சொல்லப்பட்டதா, தீர விசாரிக்க வேண்டும். விளங்குறதா, இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனை என்ன தெரியுமா, நான் இதை வாசித்து பொழுது சிந்தித்தேன், சீக்கிரத்தில் முடித்து விடுகிறேன். அநேகருடைய சிந்தனை என்ன தெரியுமா, நன்றாய் பழகுகிறவர்கள் எதை சொன்னாலும் நம்புவது, நன்றாய் பழகுகிறவர்கள் எதை சொன்னாலும் நம்பி விடுவது. நான் இதுவரைக்கும் என் போதகரோட ஊழியம் செய்யணும் பாருங்க, எல்லாவற்றையும் என் போதகர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஒருவேளை அவர் என்னை பேசுவது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. விளங்குறதா, நாம் இன்றைக்கு பேசல, நாம ஆனால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. கடிந்து கொள்ளப்படுகிற நேரங்கள் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு விசுவாசிகள் என்ன செய்கிறாங்க தெரியுமா, தேவ பிள்ளைகள் ஒருவர் பழகிவிட்டு அவர் சொன்னது அதுதான் அப்படியே நம்பி விடுவது. கவனமாக இருக்க வேண்டும். ஏன் சொல்லவ தெரியுமா, ஏன் சொல்லுகிறோம் தெரியுமா, இத்தனை வருஷ காலத்திலையும், இத்தனை வருஷ காலத்திலையும் யாரும் தாங்கள் செய்த பிள்ளைகளை வந்து நம்மிடத்தில் சொல்வது கிடையாது. தாங்கள் செய்தவர்களை வந்து பாஸ்டர் பாஸ்டர் நான் இப்படி பேசினா, நான் இப்படி தவறு செய்தேன்னா, இது நான் தான் அவங்களை பேசிட்டேன், நான் தான் அவங்களை துக்கப்படுத்தினேன்னு சொல்லுது. அவங்க 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 நீ செய்தது என்னப்பா, ஒன்றுமே செய்யலண்ணா, அவங்கதான் பேசிட்டாங்க, அவங்கதான் திட்டினாங்க, அவங்கதான் செய்தாங்க. சிந்திங்க, இந்த தேவ சமூகத்திலே இந்த தேவ பிரச்சனத்திலே உன் கடந்த நாட்களை திருப்பி போட்டு சிந்தி. நான் ஒன்றை செய்யல, நான் ஒன்றுமே பேசல, ஆனா பேசினது முழுத்துல நீயா தான் இருக்கு. நான் உங்களை கடிந்து கொள்ள பேசவில்லை, சிந்திக்க பேசுகிறேன். உணர்வுள்ளவர்களாக இருப்பது நமக்கு நல்லது, வழங்குறதா? ஆகையினாலே என்னிடத்துல வந்து சொல்லுவார்கள், ஆனால் சொன்னதோடு இருக்க வேண்டும். அதை பிறகு நான் வீட்டில் வச்சு சிந்திப்பேன். அதற்கு பிறகு இதை பேசலாமா பேசக்கூடாதான் சொல்லி சிந்திப்பேன். அதை குறித்து இதை கொண்டு போய் அந்த நபரோடு பேசலாமா சொல்லி சிந்திப்பேன். அல்லாவிட்டால் தாமதிப்பது நல்லதா சொல்லி சிந்திப்பேன். அல்லாவிட்டால் போதர் இடத்துல அதை ஒப்புக் கொடுப்பது நல்லதா சொல்லி சிந்திப்பேன். அதை விட்டு சொல்லிவிட்டாரா, ஓகே அப்ப அதுதான் சரி. அதுக்கு தான் முதல்ல சொன்னேன், என்ன தெரியுமா, நாம் சபையிலே உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி பேரெடுத்தால் நீ அங்கே இருந்து சொல்லுகிறதை நான் இங்கே நம்புவேன். வழங்குறதா என்ன சொல்லுகிறேன் சொல்லி, கர்த்தர் நம்மளோ ஒருவரையும் சபையிலே சாட்சி உள்ளவர்களாய் வைப்பார்களாக. நாம் ஒரு செய்தி வந்து கேட்டோம் போதகத்தை பிரசங்கித்த பொழுது, உங்கள் ஊழியர்கள் உங்கள் குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ஒவ்வொருவரும் மரணத்தின் நாட்களை அணுகி மறித்து அவர்கள் போகிற பொழுது சபை போதகர்கள் எழும்பிருந்து இந்த மனிதன் தேவனுக்காய் வாழ்ந்து கர்த்தருக்கு பயப்பட்ட மனிதன் என்பதை சாட்சியாய் சொல்ல வேண்டும். அதான் என்னுடைய விருப்பம். இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவர்களும் இந்த பூமியை விட்டு விலகுகிற பொழுது, கடந்து செல்லுகிற பொழுது இப்படி ஒரு புல்பிட்ல நின்று சொல்ல வேண்டும், அந்த அம்மா கர்த்தரை நேசித்த ஒரு மனுஷன், அந்த மனுஷன் தேவனுக்கு சபையிலே கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டின ஒரு மனுஷன். ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒருவர் சொன்னார், இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் போகிறார்கள், போக வேண்டியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்றார். நான் சிந்தித்து பேசின பொழுது, தேவன் நம்மளை அழைத்துக் கொண்டு வருகிற பொழுது, தேவன் நம்மளை அழைத்துக் கொண்டு வரும். உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்து அழைத்தது யார்? தேவன். வனாந்திரத்தின் ஊடாக ஜனங்கள் நடந்து வருகிற பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் பேசினார்கள் சொல்லி நான் பார்க்கிறோம். அதில் நான் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னேன், கர்த்தருடைய சித்தம் சோதனையாக நம் வாழ்விலே நடக்கிற பொழுது, விளைகிற பொழுது, கடந்து செல்லுகிற பொழுது நாம் தேவனுக்கும் தேவ மனிதர்களுக்கும் விரோதமாய் பேசாமல் இருப்பது நமக்கு நல்லது. இதை நான் சொல்லிவிட்டு போகிறோம், வசனம் வாசிக்கவில்லை. ஆனால் ஒரு வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம், அதை வாசித்து நான் முடித்து விடுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து சீக்கிரம் வாசியுங்கள். ஹல்லேலூயா.
சேராவீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டுகள் இருந்தன. அவனவன் 2 செட்டுகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டுகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டுகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த.
பாருங்க, இந்த பழையாட்டுல என்ன நடக்குது தெரியுமா, பரிசுத்தத்தை பார்க்க முடியாமல் சேராபின்கள் தங்களை மூடிக்கொன்ற ஒரு சம்பவம். இது ஒரு அருமையான ஒரு சம்பவம். பழையாட்டு என்று சொல்லி சொன்னால் அது ஒரு பயங்கரமான ஒரு நாட்கள் அது, இல்லையா? இப்பொழுது பார்க்கிற பொழுது அது அருமையாக இருக்கிறது என் கண்களுக்கு. ஹல்லேலூயா. சேராபின்கள் கேராபின்கள் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி தங்களை மூடிக்கொண்டார்கள். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே நெஞ்சை நிமித்தி கண்ணை பார்த்து தேவனை பார்த்து வாரு மாண்டவரே, போ மாண்டவரே, நில்லு மாண்டவரே, செய்ய மாண்டவரே, செய்யாதே மாண்டவரே, இந்த சபையில இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் எங்களை விட கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க.
ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பூமி எனட்டும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுறவளின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன்.
அப்படியே இருக்கட்டும். இந்த பாருங்க, நான் இதோட முடிச்சிடுறேன், நல்லா கவனிங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷத்துல கவனிங்க முடியுங்க. அன்பானவர்களே, தேவ பிரசனத்திலே நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தேவ பிரசனத்திலே நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மனம் திரும்புதல். இன்னைக்கு அநேக தேவ பிரசனத்தை ரசித்து ருசித்து சந்தோஷம் அடைகிறார்கள். ஆராதனையிலே குலுங்கி குலுங்கி படித்து ஆராதனையிலே அந்நிய பாஷைகளை பேசி துதிக்கிறார்கள். நல்லது, நல்லது. ஆனால் ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ ஊழியக்காரன், தேவ சமூகத்தில் தேவ மகிமை, தேவ பிரசன்னம் நிறைந்த பொழுது அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? ஆண்டவரே, அசுத்த
உதடுள்ள மனுஷனை தான். ஒவ்வொரு நாளும் வாசிக்கலாம் பாருங்க, ஒவ்வொரு நாளும் வாசிக்கலாம். தேவ பிள்ளைகளுக்கு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க விருப்பம், மனம் திரும்ப விருப்பம் கிடையாது. ஆனா தேவ பிள்ளை யார் தெரியுமா? மனம் திரும்புகிறவர்கள் தான் தேவ பிள்ளைகள். வழங்குதா என்ன சொல்லுகிறேன்? ஒரு தேவ மனுஷன், ஏசாயா தீர்க்கதரிசி. அன்பானவர்களே, தேவ பிரசன்னம் நம்மளை நிறைக்கிற பொழுது, தேவ வார்த்தைகள் நம்மளோடு பேசுகிற பொழுது, தேவ ஊழியர்கள் சிலதை உனக்கு சொல்லிக் கொடுக்கிற பொழுது, நீ மனம் திரும்புவது உன் வாழ்க்கைக்கு நல்லது, உன் வாழ்க்கைக்கு நல்லது. எங்களுக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. நம்ம சொல்ல வேண்டியது எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, உங்களை சரிப்படுத்த வேண்டியது பொறுப்பு இருக்கிறது, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டியது பொறுப்பு இருக்கிறது. ஆனால் அவ்வளவுதான், அது கங்காலே கத்தரும் நீங்களும் இல்லையோ கத்தர் நடந்து சென்று கொண்டே இருப்பார், விட்டுக் கொடுத்தியோ கத்தர் நின்று உன்னை ஆசீர்வதிப்பார். இதுதான் நடக்கும், வேற எதுவும் அல்ல. ஆகையினாலே அந்த ஏசாய தீர்க்கதரிசின கத்தரை கண்டது, மேகம் சூழ்ந்து கொண்டது. இதை கண்கொள்ளா காட்சி வாருங்க அன்பானவர்களே. இதுக்குத்தான் நான் சொல்றேன், திரும்ப சொன்னீங்க, கத்தரை ஆராதிக்கிற பொழுது கண்களை இறுக்கி மூடுங்க. நீங்க அடுத்த இடத்துக்கு போவீங்க. கண்களை மூடுகிற பொழுது சில காரியங்கள் நமக்குள்ளே வந்து, நம்முடைய சிந்தனைக்குள்ளே, நம்முடைய கண்ணுக்குள்ளே வந்து சில காரியங்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. கண்களை திறந்து கொண்டு அதில் நடக்கிறவர்களை பார்த்து, இதை தட்டுப்படுறதை பார்த்து, பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து கொண்டு கத்தரை ஆராதித்தாய், நீ தேவ பிரசன்னத்தை ருசிக்க முடியாது. ஆராதனை என்று தொடங்கி விட்டால் மற்றவர்களை மறந்துவிடு. ஆராதனை என்று வந்துவிட்டால் வீட்டு காரியங்களை மறந்துவிடு. ஆராதனை என்று வந்துவிட்டால் தேசத்தின் காரியத்தை மறந்துவிடு. அந்த சொற்ப நேரத்திலே கத்தர் உன்னோடு பேசுவதற்கு வழிவகை, மறந்துவிடு. கத்தரை சுதி, கண்களை மூடுங்கள். உங்களுக்கு தெரியுமா, அநேகரை நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் கண்களை மூடி கத்தரை ஆராதிக்கிற பொருள் கண்கள் எல்லாம் கண்களினால் நிறைந்து ஒரு ஆட்டை போல ஓடும். அவர்கள் கத்தரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள், கத்தரை கனம் பண்ணிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் நாங்களோ அங்கே பார்ப்பது, இங்கே பார்ப்பது, அதை பார்ப்பது, இதை பார்ப்பது, இடையிலே பேசிக் கொள்வது. பழைய பாட்டிலே கத்தருடைய சமூகத்தை ஜனங்கள் எவ்வளவு பயந்து 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 மிதித்தார்கள் என்பதை சிந்தியுங்கள். இன்னைக்கு கிருபையும் காலம் என்று சொல்லி அநேகர் சும்மா நடக்கிறார்கள், அலட்சியமாய் நடக்கிறார்கள், சும்மா நடக்குது. ஆனால் பழைய பாட்டின் தேவனுடைய சமூகமும் பலிபுடமும் ஆசரிப்பும் கூடாரமும் அவர்கள் கொடுத்த பயமும் அவர்கள் கொடுத்த பயபக்தியும் அவர்கள் தேவனை நெருங்கிய விதங்களும் அருமையாக இருக்கும். பார்ப்பதற்கு ரம்யம் பாருங்க, ஜனங்கள் பார்ப்பதற்கு ரம்யமாக இருந்தார். நாங்களும் தேவ சமூகத்தில் நிற்கிறோம், கண்களை மூடி கத்தரை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே அன்பான தொடர்ந்து வாசிங்க, அடுத்த வசனம் வாசித்து முடிச்சிருவோம், வாசிங்க.
அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனியங்களின் கத்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றே.
பாருங்க, மனம் திரும்புகிற பொழுது நடந்த ஒரு காரியம், மனம் திரும்பிய பொழுது சேனைகளின் கத்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. இன்னைக்கு எல்லாருக்கும் கத்தரைக்கான விருப்பம், தேவனை பார்க்கணும், தேவனை பார்க்கணும். ஆராதிப்பார்கள், பேசுவார்கள், கதைப்பார்கள், நல்லது. ஆனால் ஏசாயத்திற்கு தரிசி என்ன சொன்ன, தேவ பிரசன்னத்திலே நான் மனம் திரும்பி. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, நான் மாத்திரம் அசுத்தோடு உள்ளவன் இல்லாண்டவரே, நான் வாழுகிற ஜனங்களும் அசுத்தோடு உள்ள மற்றவங்களையும் காட்டி கொடுத்துட்டான். நான் மாத்திரம், என் மாத்திரம், என் மற்றவர்களும். ஆனா நடந்தது என்ன, கத்தருடைய ராஜாவை என் கண்கள் கண்டதப்பா. அருமையான ஒரு சம்பவம், ஒரு மனம் திரும்புதலே கத்தரை கண்டான். இன்னைக்கு பிரசங்கிக்கிற வார்த்தைகளுக்கும் தேவ வார்த்தைகளுக்கும் நான் போன முறை என்ன சொன்னேன், இந்த பைபிள் ஸ்டடியில் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, இந்த வார்த்தைகள் ஒன்று நம்முடைய சொந்த வார்த்தைகள் கிடையாது. இதில் எழுதப்பட்ட எந்த வார்த்தைகளும் நாங்கள் சொந்தக்காரர்கள் கிடையாது. இது கத்தருடைய ஆவியானவர் தேவனாலே எழுதப்பட்ட வார்த்தைகள். இதை நாம் அலட்சியம் பண்ணினால் கத்தரை அலட்சியம் பண்ணுவோம், இதை நாம் தள்ளிவிட்டால் கத்தரை தள்ளிவிடுவோம். ஆகையினாலே வார்த்தைகள் வருகிற பொழுது அன்பானவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த வார்த்தைகள் வாழ்விலே சுதந்திரத்துக் கொள்ளுங்கள், அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த நாளிலே பார்த்தது போல ஒரு தேவ பிள்ளை, ஒரு பக்தி உள்ள பிள்ளை, தேவ சமூகத்திலே வாசம் பண்ணுகிற ஒரு பிள்ளை, தேவனை துதிக்கிற ஒரு பிள்ளை, அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை குறித்தவன் கவனம் உள்ளவனாக இருக்க வேண்டும், எச்சரிப்புள்ளவனாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, எல்லாம் நாம் பேசிவிடலாம், எல்லாவற்றையும் நாம் கதைத்து விடலாம், ஆனால் நாம் எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும், அது நல்லதோ கெட்டதோ. நன்மைகளுக்கு தேவனங்களை எப்படி விசாரிக்கிறாரோ அதே விதத்திலே நான் பேசுகிற வார்த்தைகளையும் தேவன் கணக்கில் வைப்பார். அதனாலே சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இருக்கிறபடியினாலே சிந்தியாமல் நாம் பேசக்கூடாது, நாம் சிந்திக்க வேண்டும். அதைவிட மேலான ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். விதைப்பும் அறுப்பும் என்பதே மனிதர்களாடே நம்முடைய வாழ்விலே கொடுக்கப்பட்டது உண்டு தேவனால். ஆகையினாலே நாம் விதைக்கிறதை நாம் எல்லாரும் அறுத்துத்தான் ஆகும். ஆகையினாலே நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்றது என்ன தெரியுமா? நன்மையை விதையுங்கள், நல்லதை விதையுங்கள், நன்மையானதை விதையுங்கள். ஹல்லேலூயா. நீங்க கஷ்டப்பட்டு நன்மையை விதையுங்கள், அதை நீங்கள் அறுப்பீர்கள், உங்கள் பிள்ளைகளும் அறுப்பார்கள். தேவன் சமத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே உமதே கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தாவே உமதே கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார்.